நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை தொடர்ந்து நடத்துவீராக,
நடத்துங்க ராஜா,
எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா,
நடத்துங்க தகப்பா,
எங்க எல்லாரும் சமூகத்திலே நாங்கள்
ஒப்படைக்கிறோம்.
உங்களோட வாட்டினுடா எங்களோடு பேசுவீராக. அதெல்லாம் வல்ல இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் பெந்தகோஸ்தே நாட்களுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர் காலத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட சபைகள், தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்கள் எல்லாரும் தேவ ஆவியானே நிரப்பப்பட்டே இருந்தார்கள். அவர்கள் சோர்ந்து போன்னு சொல்லி அல்லாவிட்டால் அப்போஸ்தலருடைய காலத்திலே நடந்த அமர்க்கலமான அற்புதங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா அவர்கள் தேவ ஆவியானாலே நிறைந்திருந்தார்கள். அதுதான் ஒரே ஒரு காரணம். அப்போஸ்தலர் காலத்துக்கு பிற்பாடு அல்லாவிட்டால் பெந்தகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு என்று சொன்ன விதத்திலே கடந்த வாரம் ரெண்டு வாரங்கள் நாம தேவனுடைய செய்தியை நாம கேட்டோம். இன்றைக்கு என்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம் நான் விரும்புகிறேன். நாம எல்லாரும் பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது முக்கியமானது. அந்த அடிப்படையிலே வேதத்திலே அநேக காரியங்களை நாம் பார்த்துக்கொள்ளலாம். அநேக தேவ மனுஷர்கள், அநேக தேவ ஊழியர்கள், அநேக விசுவாசிகள், அநேக சம்பவங்கள் பரிசுத்தத்தின் அடிப்படையிலே. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார், அல்லாவிட்டால் தேவன் ஏன் விரும்புகிறார் என்ற அந்த ரகசியத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் யதார்த்தமாக அல்லாவிட்டால் ஒரு ஒரு குமனாக சொல்லுவோம், நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும், பசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஏன் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும்? முதலாவது கேள்வி, நாம் ஏன் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும்? இப்ப பாசிங்க 1 பேதுரு 1:16.
நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
திருப்ப வாசிங்க.
நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
நாம் ஏன் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும்? நாம் ஏன் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும்? தேவன் என் ஆண்டவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் அவரை போல, அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டு நாம் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும். ஏதோ போதகர் சொல்லுகிறார், ஏதோ ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ சபை சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பரிசுத்தவான்களாக வாழ முடியாது. தேவனுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம் என்ன? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். பழையாட்பாட்டு காலத்திலே தேவனுடைய ஆசாரியன் பரிசுத்தத்தை நெத்தியிலே வச்சிருப்பான். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு சட்டம் அவனுடைய நெத்தியிலே எழுதப்பட்டிருக்கு. ஒரு கிறிஸ்தவன் இவன் கிறிஸ்தவன் என்பதை அடிப்படையாக அறிந்து கொள்வதற்கு அவனுடைய பரிசுத்தம் காரணமாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழுகிறான், அவன் யார்? நான் கேள்வியில் சொன்ன போல சொன்ன என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்திலையும் பரிசுத்தம் இல்லை என்று சொல்லி இருந்தால் இந்த கிறிஸ்தவம் எனக்கு தேவையில்லை. கிறிஸ்தவத்திலையும் உங்களுக்கு தெரியுமா உலகத்திலே எத்தனை விதமான சமயங்கள் இருக்கிறது, ஆனால் பரிசுத்தம் என்று பாவிக்கப்படுகிற அந்த வார்த்தை பாவிக்கப்படுகிற ஒரு சமயம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவம். அந்த பரிசுத்தம் இந்த சமயத்தில் இல்லை என்று சொன்னா எனக்கு இந்த கிறிஸ்தவம் தேவையில்லை. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இப்ப வாசிங்க யாத்ராமம் 28:36 வசனத்தை. யாத்ராகமம் 28:36 வாசிங்க.
ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும். பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திர தங்கள் பரிசுத்த காணிக்கைகளை படைக்கும் பரிசுத்தமானவர்களின் தோசத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியிலே மேல் இருப்பதாக. கர்த்தருடைய சன்னதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியில் மேல் இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா இருந்தால் நம்முடைய நெத்தில என்ன இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்வு, நீதியுள்ள ஒரு வாழ்வு, நியாயம் உள்ள ஒரு வாழ்வு. தேவன் உன்னையும் என்னையும் உன் காணிக்கையும் என் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டுமே. ஆனால் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியனுடைய நெத்திலே இது எழுதப்பட்டு இருந்தது. சரிதானே? அப்படித்தானே இருக்குது. பழைய ஏற்பாட்டிலே எப்படி ஆசாரியனுடைய நெத்திலே அது எழுதப்பட்டு இருக்கிறது இல்லையா? இப்ப வாசிங்க என்ன வசனம், 1 பேதுரு 2:9 வசனம் வாசிங்க.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
இதுல மூன்று காரியம். ஒன்று ராஜா, அடுத்தது எப்படி ஆசாரிய, நீ நானும் யாரு? ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் உன்னுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில், உன்னுடைய நெத்தியில என்ன தரிக்கப்பட்டு இருக்க வேண்டும்? நீ தேவனுடைய சமூகத்துக்குள்ள புறப்பட்டு வர வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய நெத்தியில, உன்னுடைய வாழ்வில் இருக்க வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா? நீ ராஜாவாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். அடுத்தது தேவனுக்கு ஆராதனை செய்ய ஒரு ஜாதியை நான் ஏற்படுத்துவேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதற்கு இருக்க வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். பாசிங்க வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரம் 6வது வசனம்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கின அவருக்கும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
அவர் பிதாவுக்கு முன்பாக எங்களை எப்படி ராஜாக்களும் ஆச்சாரியர்களுமாக ஆக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே என்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆசாரியனுடைய நெத்தியில எழுதப்பட்டிருந்தது. ஜனங்களுடைய காணிக்கைகளை அவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த ஜனங்களை அங்கீகரிக்க வேண்டும். இவன் அவனுடைய நெத்தியிலே தரித்த வண்ணமாக தேவனோடு உறவானா. இன்றைக்கு நானும் நீயும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து சென்று தேவனுக்கு பலி செலுத்தி ஆராதனை செய்வதற்கு முக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். கர்த்தருக்கு பரிசுத்தம். நல்லவர்கள் என்று சொல்லி பெயர் பெறலாம். நல்லாக தனி கொடுக்கிறான் என்று சொல்லி பெயர் பெறலாம். இப்படி ஒரு மனுஷன் இருக்கவே இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு பெயரை பெறலாம். பரிசுத்தவான், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அவன் நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி பெயர் பெற முடியுமா? நான் பரிசுத்த, ஆகையினாலே நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். இது எல்லாம் பிரசங்கத்தினூடாக வந்தது கிடையாது, சபை ஒழுங்குகளினூடாக வந்தது கிடையாது, எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருந்து புறப்பட்டு நமக்கு நாம் நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும்? பரிசுத்தவான் இல்லாமல் பரலோகம் வர முடியுமா? பரிசுத்தம் இல்லாமல் பரலோகம் வர முடியுமா? எந்த சமயமும் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளாது இதை. பரிசுத்தம் இல்லாட்டி வர முடியாது இல்லையா? எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? தெய்வத்தினுடைய நியமம் என்ன அது தெரியாது. தேவன் என்னத்தை விரும்புகிறார் தெரியாது. நல்லதை செய்தால் பரிசுத்தமான் பரிசுத்தமாய் வாழுகிறோம் என்பது அர்த்தம் கிடையாது. நன்மையானதை செயல்படுத்தினால், நாலு பேருக்கு உதவி செய்தால், நாலு காரியங்களை நன்மையாக மாற்றினால் எனக்கு பேர் பரிசுத்தவான் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்தவானாக வாழுகிறது 24 மனத்தியால ஜாப் தெரியுமா? பரிசுத்தவான் என்பது சைட் ஜாப் கிடையாது. ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஆராய்ச்சிட்டு போறோம் ஃபியவுண்டட் ஜாப் கிடையாது. அது 24 மனத்தியான ஜாப். அப்படி ஒரு வேலை செய்வது சரியான கடினம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தவானா இருக்கிறது போல் நீ பரிசுத்தவானா இருக்க வேண்டும். நாம் ஏன் பரிசுத்தவன்? நல்லா சொல்லுங்க. இதுல மூன்று விதமான விஷயம் தர்றேன். அதுல முதலாவது வந்து நாம் ஏன் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும்? அதுக்கு முதலாவது அவர் பரிசுத்தர் ஆகினாலே நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும். இரண்டாவது ஒன்று தெரிசனக்கர் 4 3 வாசிங்க.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து,
அது திருப்பி வாசிங்க,
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
அடுத்தது என்ன? முதலாவது என்ன தெரியுமா? முதலாவது என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர் ஆகையினாலே நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன சொல்லுகிறது? என்னங்க சொல்றது? வாசிங்க.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
தேவனுடைய சித்தம் என்ன? உன்னை குறித்து தேவன், என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்னங்க? மூன்று 7 வரையும் வாசிங்க. கடந்து
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார்.
அழைப்பு என்ன? அழைப்பு என்ன? இன்னைக்கு அழைப்பு தேடி ஜனக்கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கு. நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய அழைப்பு என்னையா? நீ ஏன் பரிசுத்தவானாக அல்லாவிட்டால் நாம் ஏன் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும்? ஒன்று, அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், ஆகையினால் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இரண்டாவது என்னுடைய மகா பிரதானமான அழைப்பு என்ன தெரியுமா? மகா பிரதானமான அழைப்பு என்ன தெரியுமா? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தராய் இருக்க, இது என்னுடைய அழைப்பு, தேவனுடைய சித்தம். இன்னைக்கு அநேகத்துக்கு எனக்கு என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியாது. நான் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஆவிக்குரிய வரங்கள் இல்லாமல் பரலோகம் போகலாம், ஆனால் இந்த அழைப்பு இல்லாமல் நீ பரலோகம் போக முடியாது. ஆவிக்குரிய வரங்கள் இல்லாமல் நாம் பரலோகம் போகலாம். நாம் ஒரு அற்புத கூட்டத்தை வைத்து ரெண்டு பேரை சுகப்படுத்தாமல் பரலோகம் போகலாம், ஆனால் இந்த அழைப்பை பெறாமல், இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாறாமல், நீயாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே வாழுகிற எந்த பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, பரலோகம் என்ற அந்த இடத்திற்கு போகவே போக முடியாது, போகவே முடியாது. என்னுடைய மகா பிரதானமான அழைப்பு என்ன தெரியுமா? நான் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை தேவனுக்கு வாழ வேண்டும். நாம் வாழுகிறோம், ஆனால் வசனத்தின் அடிப்படை, வசனத்தின் என்ன எழுதப்பட்டிருக்கிறேன் நாம் தெரியாமல் வாழுகிறோம். பாருங்க, வாழுகிறோம், பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும். தேவன் பரிசுத்த, அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது. அதுக்கு உடனே சில நியமங்கள், சில காரியங்கள், சில அலுவல்கள், சில பலிகள் சொல்லி எக்கச்சக்கமான காரியங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி இல்லை. என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர், நீ பரிசுத்தனாய் வாழி. உன்னுடைய அழைப்பு என்ன? நான் உன்னை எதுக்கு அழைத்திருக்கிறேன்? பரிசுத்தவானாக வாழுவதற்கு, ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு நீதி உள்ள மனுஷனாக, 24 மனத்தியாலமும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷியாக நீ நானும் வாழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, சங்கீதம் 96:6 வாசிங்க.
மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமை மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது.
தேவனை துதிப்பதற்கு, தேவனை துதிப்பதற்கு நமக்கு பரிசுத்தம் மிகவும் அவசியமானது. சரியா? பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை துதித்து தேவனிடத்தில் இருந்து நாம் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் எங்களுக்குள்ள இல்லை என்று சொல்லிச்சுன்னா, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில்
இருக்கிறது,
வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது.
அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது இல்லையா? என்ன வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதே. அங்க தொடர்ந்து வாசிங்க.
ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள், கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள்,
கர்த்தருக்கு
அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்.
பரிசுத்த
அலங்காரத்துடனே
கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி கர்த்தரை தொழுது கொள்ளட்டுமா?
பரிசுத்த அலங்கார,
பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். நாம் தேவனை ஆராதிப்பதற்கு நமக்கு வேண்டியது என்ன தெரியுமா? பரிசுத்த அலங்காரம். மனவாட்டி சபைக்கு பரிசுத்தமானது அலங்காரமான முடி. அது முடி சபைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சபையை அது தேவனுடைய சபை என்று சொல்லி எப்படி தெரியுமா கண்டுகொள்ள முடியும்? அவருடைய பரிசுத்தத்தில், அவருடைய பரிசுத்தத்தில் கண்டுகொள்ளலாம். இது தேவனுடைய சபை, இது தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி. அடுத்தது வாசிங்கள், லூக்கா 1:72 வாசிங்கள். லூக்கா 1:72
உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளை இடுவேன் என்று.
அப்படியே இருக்கத்தக்கினாக 2:29 வாசிங்கள். 2:29:30 வசனம்.
பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி,
2:29:30 சரியா?
பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள்.
சரி, அங்க ஒரு 4 ஒரு இடத்துல என்ன வருதுன்னு சொல்லிச்சுன்னா, தேவனுடைய ஊழியக்காரங்க தேவனுடைய ஆலயத்தில் இருந்து என்ன செய்தாங்க தெரியுமா? சகல விதமான மியூசிக்ஸ்ல அவங்களை ஊதி தேவனை ஆராதித்து துதிக்கிற பொழுது மேகம் இறங்கியதன் நிமித்தம் என்ன தெரியுமா செய்ய முடியாமல் போயிச்சு அவங்களால, ஊழியம் அவங்களால செய்ய முடியாமல் போயிச்சது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்தில் நான் பரிசுத்த அலங்காரத்துடனே வந்து தேவனுக்கு ஆராதனை செய்கிற பொழுது மேகம் கூட நிக்கிற இடத்துல நிக்க முடியாமல் இறங்கி எங்க வருகிறது? ஆலயத்துக்கு உள்ள வருகிறது. ஆலயத்துக்குள்ள வந்தா மாத்திரம் போதுமா? தேவ ஊழியர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாமல் அவ்வளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அவர்களை நிறைத்து நடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? பரிசுத்த அலங்காரம் என்பது உன்னுடைய ஆராதனைக்கு மிகவும் முக்கியமானது. நல்லொரு ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை தேவனை சும்மா இருக்க இருக்க விடாது தெரியுமா? நல்லொரு பலமான ஆராதனை தேவனை இருக்கிற இடத்துல இருக்க விடாது. பாருங்க, அவர் இறங்கி வர வேண்டும், அவர் கடந்து வர வேண்டும். எங்கே நீ பாடத் தொடங்குகிறாயோ, எங்கே நீ துதிக்க தொடங்குகிறாயோ, அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். எப்படி தெரியுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே. பரிசுத்தம் இல்லாமலும் பாட்டு படிக்க முடியும், பரிசுத்தம் இல்லாமலும் எங்களால் ஆராதிக்க முடியும், பரிசுத்தம் இல்லாமலும் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் தேவன், தேவனுடைய மேகம், தேவனுடைய சமூகம் எங்களை இறங்கி வர வேண்டுமே. அது இல்லையா பிரச்சனை? தேவனுடைய சமூகம் இறங்கி வர வேண்டுமே. அது வரையில்ன்னு சொல்லிச்சுன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்ப வாசிங்க லூக்கா 1:71.
நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று.
திருப்பி வாசிங்க.
உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று.
அடுத்தது என்ன தெரியுமா? தேவனுக்கு ஊழியம் செய். ஆனா எப்படி செய்?
பரிசுத்தத்தோடு.
தேவனுக்கு ஊழியம் செய்ய அழைப்பு என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு ஊழியம் செய், சரி, ஆனால் ஆனால் பரிசுத்தத்தோடு அதை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அசதியாக ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறது. அசட்டையாக ஏனோ தானோ வந்தமா போனமா செய்தமா வீண்டாத விதத்திலே நீ ஊழியத்தை செய்யவே கூடாது. அது உனக்கு சரிப்பட்டு வராத ஒரு காரியம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஏன் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும்? உன்னுடைய ஊழியத்தை நீ பரிசுத்தத்தோடு செய்ய, தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிற காரியத்தை அதை நாம் எல்லாம் நினைக்கிறேன், நாம நினைக்கிறது ஏதோ ஊழியத்தை செய்தால் போதும் சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஏதோ ஊழியத்தை செய்து முடித்துட்டால் காணும் சொல்லி நினைத்துக் கொள்ளுகிறோம். அங்க பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, பெரிய காரியங்கள் எல்லாம் இருக்குது. இதான் வேதத்தை திரும்ப திரும்ப அநேகத்தை வாசித்து வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லினேன். நான் போன முறை எனக்கு நான் இங்கே இல்ல, 2 பைபிள் 3 பைபிள் கொடுத்தேன். நாம கிறிஸ்தவத்தை வேதத்தை வாசித்து கற்றுக்கொண்டோமா அல்லாவிட்டால் கேட்டு கற்றுக்கொண்டோமா? இது ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அநேகர் நாம கிறிஸ்தவத்தை கேட்டு கற்றுக்கொள்ளுகிறோம். கேட்டு அவர் சொன்னா சரி, இவர் சொன்னா சரி, இவர் சொன்னா சரி, அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தை வாசித்து கற்றுக்கொள். வேதத்தில் இல்லாததை ஒன்று நீ செய்யாத, இருக்கிறதை ஒன்றை செய்யாமல் விடாத. நம்புகிறேன் நாம அநேக கிறிஸ்தவத்தின் முக்காவசி காரியத்தை நாம தவறாக கற்றுக்கொண்டோம். கிறிஸ்தவத்தில் இல்லாததெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் வேதத்தை வாசித்து கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு எனக்கு முக்கியமான ஒருவர் சரியென்று சொல்லிவிட்டால் அது சரிப்படாது, வேதத்துக்கு சரிப்படாது. நாம தான் அநேக காரியத்தில் நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? அநேக காரியத்தில் நன்மையை கருதி செய்கிறோம், நன்மையை கருதி செய்கிறோம். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக சரிப்பட்டதாக இருக்க, ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன? நல்லதைத்தான் செய்கிறோம். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக சரியா? வேதத்தில் அதுக்கு அநேக விதமான ஆதாரங்கள். இதை பேசி நான் வெளியில போயிடும் இல்லையா? பரிசுத்தத்தோடு ஊழியத்தை செய்யுங்க. ஊழியத்தினுடைய கனத்தை புரிந்து செய்யுங்க. ஊழியம் என்னென்று அறிந்து செய்யுங்க. ஏதோ செய்தம் வந்தம் போனம் என்று சொல்லி சொன்னீங்க, அது தகாத காரியம். தேவனுக்கு முன்பாக இதை குறித்து நாம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இருந்தா அடுத்தது வாசிங்க, எபிரேயர் 12:14 சீக்கிரமாக வாசிங்க. எபிரேயர் 12:14 வாசிங்க.
யாரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே.
நீ ஏன் பரிசுத்தவனாக இருக்க வேண்டும்? நீ ஏன் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும்? ஐயா, ஜனம் ஓடுகிறார்கள், எங்கே ஓடுகிறார்கள்? தெய்வத்தை காண வேண்டும், தெய்வத்தை காண வேண்டும். ஐயா, எந்த மனுஷனுக்குத்தான் தெய்வத்தை காண விருப்பம் இல்லை சொல்லுங்க? எந்த மனுஷனுக்கு காண விருப்பம் இல்லை? எல்லாருக்கும் விருப்பம், எனக்கும் தான் விருப்பம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. உன் வாழ்க்கையில நீ தேவனை கண்டியா? கண்டவன் நீ பாக்கியம் உள்ளவன். ஆனா கண்டவர்களை போல நடந்து கொள்ளாதிருங்கள், கண்டதை போல மாயமாலும் பண்ணாதிருங்கள். இன்னிடத்தில் பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நீ தேவனை காண முடியாது. இதுதான் வேதம். தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் போல நடக்காதீங்க. அவர் யாரோ நடக்கிறார் என்பதற்காக வேண்டி நீ நடவாதே. தேவனை நான் தரிசிக்கணும், தேவனை நான் பார்க்கணும், தேவனோடு நான் உறவாடணும். ஆனால் பரிசுத்தம் இல்லையே, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இல்லையே. ஆனால் பேசினால் பரிசுத்த வார்த்தை, கதைத்தால் பரிசுத்த வார்த்தை, உறவாடினால் பரிசுத்த வார்த்தை. ஐயா, உன்னுடைய வேலை, இந்த வேலை 24 மணித்தியாலும் சபையில இருக்கிற 3 மணித்தியாலும் இல்லையே, சபையில இருக்கிற 3 மணித்தியாலும் இல்லையே. சில பேர் நினைக்கிறார்கள் என்ன தெரியுமா, வீட்டிலே நாம் எப்படி இருந்தாலும் அது என்னுடைய குடும்ப பிரச்சனை, வீட்டிலே நாம் எப்படியான வார்த்தைகளை பாவித்தாலும் அது என்னுடைய குடும்ப பிரச்சனை. நீ இங்க செய்யறதை விட அங்க செய்யறது தான் தேவன். எனக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்க எவனும் எவனும் நாங்க தவறவே மாட்டேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல யாரும் தவற மாட்டாங்க. நான் தெரிந்து கொண்டு பிழை செய்வேனா? இதுல 24 மணித்தியாலச்சம் என்ன தெரியுமா? பரிசுத்தமாக வாழுகிறது. அற்புத அடையாளம் கூட்டங்கள் 24 மணித்தியாலம் தேவையில்லை, அதுக்கு ஒரு 3 மணித்தியாலம் தான். ஆனா பரிசுத்த வாழ்க்கை, ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை, 24 மணித்தியாலமும் உன்னையும் என்னை தொடர்ந்து பிடிக்கிறதையா? தேவன் என்ன தெரியுமா, பரிசுத்தமாய் ஊழியம் செய். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையினால் நீ பரிசுத்தமாய் வாழி. இரண்டாவது என்னங்க? அவருடைய சித்தமும் அவருடைய அழைப்பும் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் நீ ஊழியம் செய்ய முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நீ கண்டுகொள்ள முடியாது. இது ஒரு பக்கம். இரண்டாவது, எவைகளில் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? இன்னைக்கு ஒரு மாதிரியான செய்தி, 3 விதமான குறிப்பை நான் கொடுத்துறேன். எவைகளில் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? ஒட்டுமொத்தமாய் சொன்னால் எல்லா விதத்திலும், எல்லா விதத்திலும். ஆனால் நாம் இலகுவாக நினைக்கிற காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையை அழுக்காக்கி விடுகிறது. தெரியுமா? யாராவது களவெடுக்க போவீர்களா? போக மாட்டீங்க. யாராவது களவெடுக்க போவீங்களா? என்னை இரவிக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து நாம களவெடுக்க போவோமா? போக மாட்டோம். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா இப்ப வாசிங்க, மத்தேயு 15:19 வாசிங்க சீக்கிரமா. எவைகளில் பரிசுத்தம்? வாசிங்க சீக்கிரமாக மத்தேயு 15:19.
எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும்.
முதலாவது சிந்தனையிலே, சிந்தனை இருக்கு பாருங்க, அதுல எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். யாராவது எனக்கு சொல்லுவீங்களா, என்னுடைய சிந்தனையை என்னுடைய கண்ட்ரோல்ல நான் வைத்திருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்திற்குள்ள என்னுடைய சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய என்னை மீறி என்னுடைய சிந்தனை புறப்பட முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் சிந்தனை எங்க நிக்குதுன்னு தெரியுமா? இப்ப சிந்தனையை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம் அடிக்கடி ஜெபம் பண்ணுகிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே சிந்தனையை சிறைப்பிடியும், சிந்தனையில செய்வது எல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் நாம் எதை சிந்திக்கிறோமோ அதுதான் பாவம். ஏன் தெரியுமா? எதை நாம் சிந்திக்கிறோமோ அதைத்தான் நாளைக்கு நாம் செயல்படுத்துவோம். இதுதான் ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தில் நடந்தது தெரியுமா? அவங்க கனியை பார்த்து 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 புடுங்கி சாப்பிட்டான். சிந்தனையில உருவாக்கப்படுகிறவைகள் பரிசுத்தமா இல்லாவிட்டால் நீயும் நானும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனா இன்றைக்கு சிந்தனையில மாத்திரம் இல்லைங்க, இருக்கிற நரம்பெல்லாம் பரிசுத்தவான்களை போல் ஏமாத்தி நடக்கிறாங்களே. அல்லாவிட்டால் நடக்கிறோமே, என்ன விட்டா யாரும் கிடையாது, நான் தான் பரிசுத்தவான். ஆனா பிரதர் தேவனை தரிசிக்கிட்டீங்களா? இல்ல, அவர் நினைச்சாக்களுக்கு தான் வந்து போறார். வேதம் என்ன தெரியுமா? நீ பரிசுத்தவானா இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும். ஏன் தரிசிக்கல? ஏன் தரிசிக்கல? கேள்வி கேட்பது நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுது தெரியுமா? கேள்வி கேட்டு வாசிங்க. கேள்வி கேட்பது நல்லது, ஆட்களை கேட்காதீங்க. கேள்வி வேதத்தில் கேளியா? கேள்வி அதை கேட்டு வாசி, அது உனக்கு சுகம், அது உன்னை நடத்தும். ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில நீ மற்றவர்களை பார்த்து பார்த்து கேட்ட கேள்விதான் அதிகம் தெரியுமா? வேதத்தை பார்த்து கேட்ட கேள்வி என்ன கேள்வி? உங்களுக்கு கேள்வியே தெரியாது. இப்ப கேளுங்க ஒரு கேள்வி. மற்றவர்களை பார்த்து நாம் அநேகத்தை கேட்டுக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதத்துல என்ன சொல்லுகிறது? சிந்தனையிலே, சிந்தனையிலே முதலாவது பரிசுத்தம். ஐயா சிந்தனையில மற்றவனுக்கு கேடு நினைக்காது, மற்றவர்களை குறித்து தவற நினைக்காத. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பரிசுத்த குறைச்சி. இது தெரியாதா உங்களுக்கு? இது தெரிஞ்சா ஏன் தான் இது வரைக்கும் நாம் தேவனுக்கு அர்ஜிக்காம இருக்கிறோம்? சின்ன விஷயம், இது சின்ன விஷயம், ஆனா வாழ்க்கைய பழுதாக்குற விஷயம் இதுதான். இது சின்ன விஷயம், சின்ன விஷயம். எல்லாரும் பார்க்கத்தக்கனவாக நாங்கள் பிழை செய்ய மாட்டோம். அவ்வளவுக்கு நாங்க என்ன இதா? ஆனா சிந்தனையில அதான் 24 பரிசுத்த வாழ்க்கை 24 மனத்தியால் சொன்னேன். ஆராதனை எத்தனை மனத்தியாங்க? ஆராதனை எத்தனை மனத்தியா? கொஞ்சம் 3-4 மனத்தில ஆராதனை முடிஞ்சது. ஆனா பரிசுத்த வாழ்க்கை எத்தனை மனத்தியாங்க சொல்லுங்க? பரிசுத்த வாழ்க்கை எத்தனை மனத்தியாலும்? பரிசுத்தமுள்ள வாழ்வு ஒரு மனுஷன் வாழ்வதற்கு எத்தனை மனத்தியாலும்? என்ன சொல்லுங்க? சிந்தனையிலே பரிசுத்தம். தாவீது ராஜா அடிக்கடி தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து அலசிக்கொண்டே இருப்பான் பாருங்க. அதான் அவருடைய வெற்றியினுடைய காரணமோ எனக்கு தெரியும். அடிக்கடி அலசுவான். நாங்க ஞாயிறு தோறுமே அலசுறது இல்ல, ஞாயிறு தோறும் அலசுங்க. நம்முடைய சிந்தனைய கழுவுங்க. ஆண்டவரே வேணாம், இப்படிப்பட்ட சிந்தனை வேணாம். அவனுடைய நாக்கில் கெட்ட சிந்தனை வந்தாலே அதுக்கென்று சொல்லி பாஸ்வர்ட் டெலிபோன் அடிச்சு ஜெபம் பண்ற நாட்கள். கிட்ட சிந்த வந்துட்டு ஐயோ வந்துட்டு ஏதோ வந்துட்டு தெரியாது எப்படி வந்தேன் எனக்கு தெரியாது ஆனா வந்துட்டு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உன் சிந்தனைக்காக வேண்டி ஜெபம் பண்ணின நாள் எப்ப கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் சிந்திங்க. சிந்தனை என்னுடைய சிந்தனைக்காக வந்து நான் ஜெபம் பண்ண நாள் எப்ப, ஆனா அதுதான் உன் வாழ்க்கை கிடைக்கும் சொல்லி உனக்கு தெரியாது. பாரு உனக்கு தெரியுமா? அடுத்தது எபேசியர் 4:29 வாசிங்க. எவைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் வாசிங்க. எபேசியர் 4:29
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயில இருந்து புறப்பட வேண்டாம், புறப்பட வேண்டாம். அது உன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்குமே, அது உன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்குமே. நல்ல வார்த்தைகள் பக்தி விருத்தியை உண்டாக்கும், நல்ல வார்த்தைகள் மற்றவர்களை வாழ பண்ணும், நல்ல வார்த்தைகள் உன்னை தேவனோடு சேர்த்து விடும், ஜனங்களை சேர்த்து விடும். ஆனா கெட்ட வார்த்தைகளோ அது பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுமே. யாராவது நீங்க பேசின வார்த்தைகள் இது கெட்ட வார்த்தைகள் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் பேசின வார்த்தை கெட்ட வார்த்தை, இன்னைக்கு நான் பேசின வார்த்தை கெட்ட வார்த்தை, இப்படி நான் பேசிருக்க கூட இந்த வார்த்தை கெட்ட வார்த்தை, கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களோட வாழ்நாள் முழுத்துல நீங்க பேசின வார்த்தையில பக்தி விருத்தி நிறைந்து சபை பிச்சுக்கிட்டு போயிருக்கணும் பாருங்க. பக்தி விருத்தி உழுத்தினா பழைய புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சபையுடைய ஸ்பெஷல் என்னவோ அதை குறித்து பேசுறாங்க. மிச்சி அவர்கள் வசனத்திலே நிறைந்திருந்தார்கள், அவர்கள் கொடுத்ததிலே நல்லா இருந்தார்கள் சொல்லி. அப்படின்னு சொன்னா நீ இருக்கிற இந்த சபையிலே உன்னுடைய பக்தி விருத்தி நிறைந்து வெளியில போகணும் பாரு. அப்போஸ்தலர் காலத்து ஊழியத்தில் பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் அதிலே நல்லா இருந்தார்கள், சபையிலே குறித்து பெருமையாக பேசுகிறார்கள். அந்த சபை அதிலே நல்லா இருந்து, இந்த சபை வசனத்தில் நல்லா இருக்கிறது, இந்த சபை பரிசுத்தத்தில் நல்லா இருக்கிறது. இல்லைன்னு கூடுதலா பாத்தீங்கன்னா அவங்க செய்த தவறுகளை தான் சொல்ற. நல்ல காரியத்தை உனக்கு சொல்ல வேணாம், நீ எது செய்யக்கூடாதுன்றதுதான் சொல்லணும். ஆண்டவர் 7 சபைகளுக்கு எழுதுற பொழுது இப்படித்தான், இந்த சபையில இப்படி இருக்கிறது, இந்த சபையில இது இருக்கிறது. உன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற மிக முக்கியமான காரியம் ஆண்டவனுடைய சிந்தனையிலே செயல்படுகிற காரியம். இரண்டாவது உங்க வாயில இருந்து புறப்படுகிற காரியம் பரிசுத்த வாழ்க்கை. எத்தனை மணிக்கு அழைச்சோம் சபையில மாத்திரமா? சபைக்கு வரைக்கும் எப்படி வரணும்னு சொல்லி எனக்கு தாங்க தெரியும். உங்க பிள்ளைகளுக்கே தெரியும் சபைக்கு வரைக்கும் எந்த உடுப்பு போட்டுட்டு வரணும்னு சொல்லி, உங்களுக்கு தெரியாதா? பரிசுத்த வாழ்க்கை அது உன் வாயில இருக்குது, அது உன் உடம்பு உன் சரீரம் முழுவதையும் கெடுத்துவிடும். நான் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக தனிய நாக்குக்கு மாத்திரம் ஒரு பிரசங்கம் பண்ணான் இல்லையா, சரியா பிரசங்கம் பண்ணாங்க. நாக்கு அதனுடைய வலிமை என்ன? அது பெரும் காட்டை கொளுத்திவிடும், அது குடும்பங்களை உடைத்துவிடும், அது ஊழியங்களை உடைத்துவிடும், அது உறவுகளை உடைத்துவிடும். எது? உங்கள் பொன்னான வார்த்தை, உங்கள் பொன்னான வார்த்தை. இது உங்களுக்கு தெரியாதா? பரிசுத்தம் என்பது நாம என்ன நினைக்கிறோம்? அளவெடுக்க கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அறிஞர்கள் ஆனா வார்த்தை சிந்தனை அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நாம் இதுதாங்க மறைவாக இருக்கிற பெரிய காரியங்கள் இல்லை. அடுத்தது பிரசங்கி 12:14 வாசிங்கள். பிரசங்கி 12:14 வாசிங்கள்.
ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மை ஆனாலும் தீமை ஆனாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்.
உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய செயல்பாடுகள், நீ என்ன செய்கிறாய் என்பதை நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி தேவன் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ மறவாதே. உன்னுடைய செயல்பாடு நடுப்பொழுதிலே உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்துவிடும். உன்னுடைய செயல்பாடு, நீ என்ன செய்கிறாய், நீ எப்படி வாழுகிறாய், நீ என்ன நடந்து கொள்ளுகிறாய் என்பதை உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை சீக்கிரத்திலே கெடுத்துவிடும். நாம என்ன செய்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? ஓய்வு நாளை குறித்து ஏசாயா நினைக்கிறேன், ஓய்வு நாள் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்றதுக்கே ஒரு தனி அதிகாரம் இருக்கிறது. ஓய்வு நாள், ஓய்வு நாள் என்று சொல்லிச்சுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த நாள், கர்த்தருக்கு பரிசுத்த நாள். இப்படி யாரும் நாங்கள் பாவிக்கிறது இல்லை பாருங்க. ஞாயிறு ஆராதனை, ஞாயிறு ஆராதனை என்று, ஆனால் அவருடைய மிக உயர்ந்த ஒரு சொல் என்ன தெரியுமா? அது கர்த்தருடைய பரிசுத்த நாள். அதை பரிசுத்த சிந்தியோடு, பரிசுத்த பேச்சோடு, பரிசுத்த நடையோடு நாம் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஏன் பரிசுத்தமானாய் இருக்க வேண்டும்? தேவன் பரிசுத்தர், அதனால் நீ பரிசுத்தமானாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். எவைகளில் நான் பரிசுத்தமானாய் இருக்க வேண்டும்? எவைகளில்? நான் கொள்ளையடிக்கிறேன் இல்லையே ஐயா. ஆண்டவரிடத்தில் வந்து ஒருத்தன் கேட்டான் ஞானஸ்தானம் அடிக்கிறதுக்கு. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் எல்லாம் நான் கட்டுட்டு வர்றேன், எல்லா கட்டுக்கொண்டு வந்த அவரிடத்திலையும் கொண்டு இல்லையே, கொண்டு இல்லையே. ஆண்டவர் அவன் சொன்ன வார்த்தைக்கு மறுப்பேச்சு பேசல, அவன் உண்மையிலேயே செய்துட்டு வந்த, ஆனா ஒன்று இல்லையே. பண ஆசை எல்லா தீங்கிக்கும். ஒரு நொடிப்பொழுதுல பரலோகத்திற்கு படுபாவி பயன், ஒரு நொடிப்பொழுதுல, ஒரு நொடிப்பொழுது எல்லாத்தையும் செய்து வந்தா, எல்லாவற்றிலையும் நல்லொரு வாழ்வு வாழ்ந்து வந்த மனுஷன் பண வாழ்க்கை விழுந்து போயிடுச்சு. அவன் துக்கம் நிறைந்து போனான் பாருங்க. உன்னுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவர்களுக்கு நீ செயற்படுகிற செயல்கள், உனக்கு நீ செய்த செயல்கள் இதெல்லாம் எப்படி இருக்கிறது? பரிசுத்த குலைச்சல், பரிசுத்த குலைச்சல். ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில முதல் எதிரி யார் தெரியுமா? எல்லாரும் பிசாசுத்தான் பார்ப்பாங்க இல்லையா? உன்னுடைய முதல் எதிரி உன்னுடைய மனச்சாட்சி. மனச்சாட்சி உன்னை பார்த்து நீ ஒரு மனுஷனான்னு கேட்டா நீ மனுஷனே இல்லைன்னு சொல்லி அர்த்தம் ஐயா. அதுக்கு நீ எதுவும் சொல்ல முடியாது, அதுதான் நீ. நான் உங்களுக்கு இந்த கதை சொன்னேன் பாருங்க. இத்தாலி தேசத்துல ஒரு ஊழியக்காரன் போயிட்டு இருந்த, கதையோ உண்மையோ எனக்கு தெரியாது, சொல்லிட்டு போயிரு. இத்தாலி தேசத்துல புளுகாப்பன்ல இறங்கி ஒருத்தர் ஊழியக்காரன் போயிட்டு இருந்த, ஒரு பிசாசு நடு ரோட்ல இருந்து அப்பாவி பிசாசு அழுது கொண்டு இருந்துச்சுன்னா என்ன ஐயா, என்ன பிரச்சனை? அந்த ஊழியக்காரன் பாருங்க, மனமிறக்கன் இருந்த அவன் தான் ஊழியக்காரன். பிசாசையே விசாரிக்கிறான், மனுஷனையே விசாரிக்க நேரம் இல்லாம இருக்கிற நமக்கு அந்த மனுஷன் போய் பிசாசை விசாரிக்கிறது என்ன பிரச்சனை? கேட்டானா ஐயா, இந்த பலர்மோவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் செய்யற அநியாயம் எல்லாத்தையும் செய்துட்டு என் மீல பழிய போட்டுட்டு இருக்கிறாங்களே, நான் என்ன ஐயா செய்யறது? எல்லாவற்றையும் செய்துட்டு பிசாசு செய்தான், பிசாசு செய்தான், பிசாசு செய்தான் சொன்னா அப்பாவி பிசாசு. அவன் செய்த தவறை விட அவன் மீது சுமத்தப்பட்ட தவறுகள் தான் அதிகம். அவன் செய்தது ஒரே ஒரு பிழை, தேவனுக்கு எதிராக எழும்பினான். ஆனா இந்த மனுக்குளம் என்ன செய்ய தெரியுமா? எல்லாத்தையும் அந்த பிசாசு மேல போட்டாச்சு. எல்லாம் நீதான். நாம பேசுறது என்ன வஞ்சிச்சுட்டான், நாம சிந்திக்கிறது என்ன வஞ்சிட்டுதான், நான் போகவே விரும்பல ஆனா போயிட்டேன் என்ன வஞ்சிட்டுதான். முதலாவது என்ன சொன்னேன் தெரியுமா? நீங்கள் ஏன் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும்? இரண்டாவது என்ன சொன்னேன் தெரியுமா? எவைகளில் நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும்? மூன்றாவது, பரிசுத்தமாவது எப்படி? மூன்றாவது என்ன? பரிசுத்தமாவது எப்படி? சங்கீதம் 139:23 வாசி.
தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
திருப்பி வாசிங்க.
தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
இந்த வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் ஆராய்ந்து வசனம் எங்க இருக்கு தெரியுமா?
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து நித்திய வழியிலே என்னை
நடத்தும். அப்படியே சேர்த்து வாசிங்க.
தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
உன்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து உனக்குள்ளே இருக்க கூடாதவைகள் இருக்குதா என்று சொல்லி கண்டுபிடித்து தேவனுடைய சமூகத்தில் நீ மனம் திரும்புகிற பொழுது உன்னை நீ பரிசுத்தம் ஆக்கிக் கொள்ள முடியும். தாவீது ராஜா அதைத்தான் செய்தார். பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆண்டு கொண்ட பெரிய ராஜா. தாவீது ராஜாவுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் முழு ராஜ்யமும் ஒரு இடத்துல கொடுக்கப்படவில்லை, அது பிக்கப்பட்டது, அது பித்து கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான், தேவனுடைய சமூகத்தில் இருந்து வேதனை உண்டாக்குகிற வழி, தவறான ஒரு வழி, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வழி, இந்த மனுஷனுக்கு பிரியமில்லாத ஒரு வழி, இந்த மனுஷனை துக்கப்படுத்துகிற ஒரு வழி, இந்த ஊழியக்காரனை துக்கப்படுத்துகிற ஒரு வழி ஏதாவது என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே என்று நீ அந்த இடத்துக்கு வருகிற பொழுது நீ உன்னை பரிசுத்தவானாக ஆக்கிக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் வாய்ப்பு இருக்கிறது. நாம் எப்ப அத நான் அடிக்கடி சொல்றது, நம் எங்களை நாம் ஆராய்ந்து கொள்வது கிடையாது. நான் அடிக்கடி சொல்ற பார்த்து எங்களை நாம் ஆராய்ந்து கொள்வது முடியும். எனக்கு இந்த மற்றவங்களுடைய காரியங்கள போய் கதைக்கிறதுக்கு, மற்ற காரியங்கள் இருந்து ஆராய்கிறதுக்கு விருப்பமே இல்லைங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நாம அந்த இடத்துல அதிக ஞானி ஆயிருவோம். எங்களை குறித்து எங்களுக்கு தான் தெரியும் பாருங்க. நான் அநேக பிரச்சனைகளை கேட்கறதுக்கும் விரும்புறதில்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா கேட்டாது சிந்திக்க வேண்டி வரும், அதுல சில காரியங்கள் கொடுக்க வேண்டி வரும், கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டி வரும். கொடுத்தனோ கொடுக்கலையோ என்னுடைய சிந்தனைக்கு அது தேவை. இல்லைன்னு சொன்னா அது அது மனுஷம் ஒரு காரியத்தை விசாரிச்சிருச்சுன்னா அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கணும். அது சரியா பிள்ளையா, தப்பிழை இல்லையா, சரியா அப்படி செய்திருக்கலாம், இல்லாட்டி இப்படி விட்டுருக்கலாம், அதையும் அப்படி செய்யணும். இந்த நீ மற்றவனுக்கு சொல்லியோ சொல்லலையோ நீ உனக்கு சொல்லி ஒரு முடிவு எடுக்கணும். இது மனுஷீகம். நான் கேட்கறதுக்கு விரும்பவே இல்லை. ஊம மாதிரி போய், ஊம மாதிரி வந்து, ஊம மாதிரி போயிடும் பாருங்க. இருதயத்திலே ஆராய்ங்க, இருதயத்திலே ஆராய்ங்க. உங்களுக்கு தெரியுமா இருதயம், இருதயத்தை குறித்து சொல்லப்படுது அது திருக்குள்ளது, அது கேடுள்ளது, அதுக்குள்ளதான் எல்லா அசிங்கமும் இருக்குது, எல்லா அநியாயம் எங்க இருக்குது. இன்னைக்கு பாக்குற இந்த காரியங்கள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நீங்க ஜென்மத்திலையும் இதுக்கு இருந்து பாவம் வருதுன்னு நினைக்க மாட்டீங்க. சிந்தனையில பாவமா, அது என்ன இது? ஆனா இங்க என்ன இருதயத்தில் தொட்டாலே மனுஷன் செத்துருவான். ஆனா அதுக்குள்ள இருக்குது பிரச்சனை பாருங்க. அதுக்கு இத்தனை கவரிங் பண்ணி இந்த இருதயத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கு என்ன தெரியுமா? திருக்குள்ளது, கேடுள்ளது, அநியாயம் உள்ளது, அக்கிரமம் உள்ளது, பாவம் நடந்தது, அது இதுன்னு சொல்லி அதை உள்ளுக்கு வச்சு, அதுக்கு எல்லாம் வச்சு, சதையெல்லாம் வச்சு, எலும்பெல்லாம் போட்டு முன்னுக்கு அடிச்சு, பஞ்சா கூட அந்த பஞ்சா மிஷின் கண்ணில் அடிச்சாலும் அது உடையாத படிக்கெல்லாம் செய்து வச்சு எழுத இருக்கு என்ன தெரியுமா? திருக்குள்ளது, கேடுள்ளது, அதை வெளியே வச்சிருக்கலாம் தானே. நான் தான் அவருக்கு சொன்னேன், இப்ப நாம நம்முடைய சிந்தனை இருக்கு பாருங்க, எங்களுடைய சிந்தனை, நான் இந்த சிந்தனை இருக்கு பாருங்க, போயிட்டேன். இந்த சிந்தனை நாம யோசிக்கிறது எல்லாம் இந்த ப்ரொஜெக்டர்ல விழுதுன்னு வைங்க. நாம சிந்திக்கிறது யாருக்கு தெரியும்? இன்னொரு காலத்துல என்ன கம்ப்யூட்டர் வருதோ தெரியாது, பாத்துக்கொள்ளுங்க. கவனம் இல்ல, நீங்க யோசிக்கிற இப்ப எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் யோசிக்கிற இந்த ஸ்கிரீன்ல போய்கொண்டு இருக்குது. யோசிப்பையா வருது, என்ன 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 என்ன, படுபாவி என்னடா பேசுறாய்? உங்களுக்கு தெரியுமா கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது சிந்தனை வெளியில போயிடும். இதுக்குதான் முதல்ல சொன்ன சிந்தனை கண்ட்ரோலிங், அது கண்ட்ரோல் பண்றது சரியான கஷ்டம் மனுஷன். சரியா எல்லாருக்கே இருக்கு பாருங்க, எல்லாருக்கும். நான் சொல்லிட்டேன், இப்ப அடுத்த விஷயத்தை பாருங்க, இவ்வளவு பேருடைய சிந்தனையும் இந்த ஸ்கிரீன்ல போனா என்னதான் விளங்கிக் கொள்ள முடியும்? சரி, இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வருதுன்னு வைங்க பாப்போம் என்ன. அட படுவாவி, அவ அப்படி, இவ இப்படி, அவ அங்க இங்க இங்க, அது சரியா, இது குளியான்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு கவர் கொடுத்துட்டு எழுதப்படுது என்ன தெரியுமா, எங்கிட்ட கேட்டு இல்லையா இதெல்லாம் செய்திருக்கிறது, இப்படி 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 சொல்லி ஆண்டவரே இதை செய்திராதே பரவாயில்ல அப்படி இருங்க. எங்க ஆராய்ந்து நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து நீ தேவனுடைய சமூகத்தில் சட்டு பண்ணணும்னு கொண்டு விடு. தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை ஆராய்ந்து பாரும், என்னை ஆராய்ந்து பாரும், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை கட்டு போகாது படிச்சு வருஷா வருஷம். ஐயா எத்தனை வருஷமாக உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டு வந்து நொடிப்பொழுதுல உடைத்து போடுகிறீர்களே, நொடிப்பொழுதுல உடைத்து போடுகிறீர்களே, சிறு விஷயத்தில் உடைத்து போடுகிறீர்களே, சிறு சம்பவங்களை உடைத்து போடுகிறீர்களே. பரிதாபம், பரிதாபம். கால 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 காலமாக பரிசுத்த வாழ்க்கையை காப்பாற்றி ஐயா இந்த பரிசுத்த வாழ்க்கையை நடத்துகிறது என்பது பெரிய பிரச்சனையானது, பெரிய பிரச்சனையானது. என்னை ஆராய்ந்து பாருமாண்டவரே, பாவங்களை அறிக்கை செய்ய. ஒன்று ஜோவான் 1:9 வாசிங்கள். 1 ஜோவான் 1:9
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
நம்முடைய பாவங்களை என்ன செய்யணுமாம்,
அறிக்கை
அறிக்கை செய்யணும். நம்முடைய பாவங்களை என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். 1 ஜோவான்ல கொண்டு எழுதப்பட்டிருக்கின்ற புதாக்களுக்கு எழுதியிருக்கு நம்முடைய பாவங்களை என்ன செய்யணுமா, அறிக்கை செய்யணும். ஐயா நீ ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து இன்று வரைக்கும் பாவம் செய்யலன்னு சொல்லி எலும்பு நில்லு, உனக்கு முன்பாக நான் சலூட் அடிக்கிறேன். நீ தேவனை அறிந்த நாளில இருந்து இன்று வரைக்கும் பாவம் செய்யலையா, நீ உத்தம புருஷனையா. நீ தேவனை சந்தித்த நாளில இருந்து தவறலையா. ஐயா அதபடி எத்தனை நாள் தேவனுடைய சமூகத்தில் சொல்லிட்டு ஆண்டவரையே நான் பாவம் செய்துட்டேன் என்ன மன்னிச்சிடும், நான் பாவம் செய்துட்டேன் நான் செய்கிறதா, நான் யாரு, உன் வாழ்க்கை நீ கெடுக்கிறாய், உன் வாழ்க்கை நீ பரிசுத்தமாவது எப்படி? ஒன்று முதலாவது உன்னை ஆராய்ந்துகள், அடுத்தது தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஒப்பிடு. ஐயா நீ ஒரு நாள் நினைக்காத, நீ தேவனை ஏற்றுக்கொண்ட படினாலே நீ பாவம் செய்யல என்று சொல்லி. நம்ம அநேகம் என்ன தெரியுமா செய்யணும், வழியில் இருக்கு உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய நியாய தீர்ப்பு சபையில தான் ஆரம்பிக்கும். அந்த கேள்வியில் சொன்னதை அதை உங்களுக்கு சொல்றேன், எது நீதி என்று சொல்லுங்க. நான் இத்தனை வருஷமா இதுக்கு இருந்து வேதத்தை வாசிச்சு ஐயோ அந்தவரு என்ன பிள்ளை ஆதி ஐடியா ஐயோ விட்டுருங்க பாஸ்டர் அங்கே இருந்து எத்தனை பேச்ச வேண்டி எத்தனை காரியத்தை செய்து விழுந்து அடிச்சு மன்னிப்பு கேட்டு அது கேட்டு இது கேட்டு வளர்ந்து கொண்டு வர ஆண்டவர் சொல்றாரு என்ன தெரியுதா, முதல்ல உன்னதான் விசாரிப்பு. வெளியில இருக்கிறோம் என்னையா செய்யறா, கேட்கறது நினைச்சு நம்மளுக்கு பேச பாருங்க. வெளியில இருக்கிறோம் எவ்வளவு அநியாயத்தை செய்தாலும் இந்த ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, முதல்ல உன்னதான் விசாரிக்க வருவேன். இது நியாயமா சொல்லுங்கப்பா, சொன்னேன் அநேக காரியங்கள் செயல்பாட்டிலே நல்லதாக எங்களுக்கு தெரியும், ஆனால் அவைகள் கண்ணிலே அது பார்வைக்கு சரியாக இருக்காது. விளங்குதா, என் வழிகள் தேவனுடைய பார்வை வேறு விதத்தில் இருக்குமா. ஊழிக்காரங்க அடிக்கடி சொல்றாங்க தேவன் பார்க்கிற விதமாக பார், அப்படி பார்ப்பது சரியான கஷ்டம் அல்ல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இவ்வளவு பேர் இதில் இருக்கிற அவ்வளவு பேரும் நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகள், ஆனா எனக்கு ஒருவரோட சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா அவர் ரவுஸ். தேவன் பார்க்கிற விதமாக பார்த்தால் நீங்கள் எல்லாரும் தேவனுக்குரியவர்கள், ஆனால் நான் பார்க்கிற விதமாக பார்த்தால் மிச்சம் அவ்வளவும் தேவனுக்கு அந்தா சரியில்லை வெளியில. சரியா நான் சொல்றேன், இங்க என்ன சொல்லப்படுகிறது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இரக்கம் பெறுவானையா, இரக்கம் பெறுவான். ஆண்டவர் சொல்றாரு சபையில தான் விசாரிக்க வருவார முதல்ல. எது இது நியாயமா, இது நியாயமா? உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் நாம் என்ன செய்யறோம் தெரியுமா, உலகத்தில் இருக்கிறவனையே பார்த்துட்டு இருக்கிறோம் அது சரியில்லை, இந்த ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க, அங்க செய்யறாங்க, அநியாயத்தை செய்யறாங்க, யோ உன் அநியாயம் அந்த அநியாயத்தை விட மோசமா இருக்குது, வர்றாள் பாரு அங்க வரல இங்கதான் வருவாரா விளங்குதா? ஆனா எங்க நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமோ, ஆண்டவரை அந்த ஜனத்தை பாருங்க, இறங்க மாட்டிரோ, இறங்க மாட்டிரோ, அழிக்க மாட்டிரோ, உடைக்க மாட்டிரோ. ஆண்டவர் மேல இருந்து உன்னை பார்த்து தலையில கையை வச்சிட்டு இருக்க, ஐயோ என்னதான் நடக்க போகுது, நான் வரேன் ஆண்டவர், நான் வரேன் நாட்கள் இவங்களை காண்பேனோ, விசுவாசத்தை காண்பேனோ இல்லையோ உங்களை காண்பேனோ. பரிசுத்தமாவது ஏற்பது முதலாவது ஆராய்ந்து பார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு ஆராய்ந்து பார். இரண்டாவது என்ன சொன்னார், பாவத்தை அறிக்கை செய். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசா வந்த ஜனங்களை போட்டு பிச்சு எடுக்கிறது பாருங்க, அறிக்கை செய், அறிக்கை செய், அநியாயம் செய்தியா, அக்கிரமம் செய்தியா, என்ன செய்தா, தேவனுக்குண்டா, நீ செய்யறது எல்லாரும் சரியா, செய்யறது எல்லாம் சரி. தாவீது ராஜாவே தன்னை பாட்டு இருக்குதா ஆராய்ந்து பார் சொன்னா, நீ நானும் எம்மாத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை கண்ட பொழுது பார்த்து, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற மனுஷன் நான் சொல்லி புலம்புவான் சொல்லிச்சுனா, நீயும் நானும் எம்மாத்திரம். ஐயா அநேகர் நடிக்கிறது போல நீ நடிச்சு கோட்டை விட்டுறாரு, அநேகர் பரிசுத்தவான்களாக நடிக்கிறது போல நீ நடித்து உன் வாழ்க்கையை அழித்து விடாத. அந்த புரதர் சேர்ச்சுக்கு வர்ற அந்த புரதர் அன்றைக்கு அங்க நின்றாரு, அவன் அங்க நின்ற உனக்கு என்ன, அந்த சிஸ்டர் அங்க நின்றதை கண்டனா விசாரிச்சுனா அதான் சரியா, உனக்கு என்ன? தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளினாய், அவர் உன்னையும் புறம்பே தள்ளுவார். அவர் போனாரா வந்தாரா நின்றாரா, கத்துறதும் அழுகிறதும் அவர்தான். வசனங்கள் பிரசங்கிக்கப்படாமல் விட்டால் தவறு, ஆனால் பிரசங்கிக்கப்படவும் பட்டும் நடக்க தெரியாமல் நடந்தால் அந்த தவறு உன் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன் மேல கிடையாது, சரியா? அது கிடையாது. அடுத்த வாசிங்க, ஒன்று ஜோவான் 1:7,
அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
தேவனுடைய ரத்தத்தினாலே உன்னுடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது. தேவன் வந்ததின் நோக்கம் என்ன? இதுதான், இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே வந்தேன். எங்க இழந்தாரு? ஆதியாகமத்தில் முதலாவது அதிகாரம் மூன்றாவது அதிகாரத்தில் ஆதாம் எவ்வாறு எப்ப இழந்தாரோ அன்றைக்கு இழந்த ஜனத்தை திரும்பவும் தேவனோடு சேர்த்து இணைப்பதற்காக வேண்டி அவர் திரும்ப வந்தார். வந்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மகா பிரதான பலியாக செலுத்தப்பட்டு அந்த ரத்தத்தினாலே என்ன நடக்கிறது? பாவத்திலே இருந்து உனக்கும் எனக்கும் விடுதலை என்பதை வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறதையா. நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், 10 வருஷத்துக்கு முன்பாக வாயா ஏசு அழைக்கிறார் சொல்லி பாட்டு படிச்சு முன்னுக்கு கூப்பிட்டு அறிக்கை செய், அறிக்கை செய், பாவம் செய்து அண்டையோட என்ன மாதிரி ஒரு பரிசுத்தமான இல்லைன்னு சொல்லி நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஐயா உன்னை ஏமாத்தாத, 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 அவருடைய ரத்தம் உன்னுடைய பாவத்தை நீக்குகிறது. ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்ட் நீ கேட்கிற பொழுது உன்னை தேவன் பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்குவார். நீ உன்னை பெரியவன் பரிசுத்தமான சொல்லி நினைத்தொன் வாழ்க்கை ஏமாத்தாத. வருஷங்கள் கழிந்து போவதனாலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருகிறது சொல்லி நினையாத. உனக்குத்தான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தெரியும். ஜோவான் 17:17 வாசி, ஜோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம்
வாசி, உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
தேவனுடைய வசனத்திலே உன்னுடைய வாழ்க்கையை நீ பரிசுத்தமாக்கிக்கொள். உன்னுடைய வாழ்க்கை முழுத்திலும் தேவனுடைய தியானத்திலே முடி. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளே பட்டயம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். தேவனுடைய வசனம் என்ன என்ன செய்கிறதாம், பரிசுத்தமாக்குகிறது. என்ன அது? பரிசுத்தமாக்குகிறது. வாசிக்க 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 தேவனுடைய வசனம் நமக்கு ஒரு கண்ணாடி போன்றது, கண்ணாடி போன்றது. அதை பார்க்க பார்க்க உன்னுடைய வாழ்க்கையை அது திரும்ப காண்பிக்கும். அதை பார்க்க பார்க்க உன்னுடைய வாழ்க்கையை அது திரும்ப காட்டும். வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. ஏன் தெரியுமா? வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் உன் வாழ்க்கையில இருக்கிற இருக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் உனக்கு காண்பிக்கப்படும். இருக்கக்கூடாதவைகள், உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாதவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? வசனத்தை நீ வாசிக்கிற போது இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரமாக இருப்பானே. எங்க? வேதத்தில் நீல், வேதத்தில் அமர்ந்து நாம இருக்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் இருக்கக்கூடாதவர்கள் அமர்ந்திருக்கிறது. அவர் வராட்டாண்டிக்கு நான் சேச்சிக்கு வரமாட்டேன். என்ன கதைக்கிறது காக்கல இல்லை பாருங்க. யோ தேவன்ல நிலைச்சிரு, தேவ வார்த்தையில நிலைச்சிரு. ஒன்று கொரிந்தியர் 6:11 வாசிங்க. நாம் எப்படி பரிசுத்தமாவது என்பதை வாசிங்க. ஆவியா 1 கொரிந்தியர் 6:11.
உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
நம்முடைய தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் கழுவப்பட்டு எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. ஐயா, பெந்தெகொஸ்தே நாளுக்கு பிற்பாடு ஜனங்கள் எப்பொழுதும் தேவ ஆவியிலே நிறைந்திருந்தார்கள். நீ தேவனுடைய ஆவியிலே நிறைந்திருக்கிறாயா? தேவ ஆவியிலே நிறைந்தவர்களும் தங்கள் ஆவியை நிறைவை ஒழுக விட முடியும் தெரியுமா? ஓட்ட சட்டியில நிறைச்சா என்ன செய்யும்? நீங்க எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரங்கள். இந்த பாத்திரத்துக்கு இருக்கக்கூடாத வாயும் இருக்கக்கூடாத சிந்தனையும் இருக்கக்கூடாத காலம் இருந்தால் எத்தனை குணத்தை உயர்த்தி உனக்குள்ள நிறைத்தாலும் அது ஒழுகும் ஐயா, அது ஒழுகிக்கொண்டே போகும். ஐயா ஆண்டவரே நிறையும். ஐயா ஒவ்வொரு ஆராதனை அபிஷேக ஆராதனை சொல்லிச்சுன்னா அதுக்கு படுற பாடு. ஊழியம் என்பது நாங்கெல்லாம் முந்தி தெரியாது பாருங்க. சில வேளைகள்ல மெசேஜ் கிடையாதா என்று சொல்லி கூட பயந்துருவோம். இரவிரவாக இருக்கு, இந்த டைம் நெருங்கி கொண்டு இருக்க நெருக்க 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 தேவ வசனம் நமக்கு கிடைக்கல என்று சொல்லிச்சுன்னா நமக்கு பயம். ஆண்டவரே என்ன எப்ப வருமா? அந்த பார்த்தா அந்த சும்மா இருந்துட்டு கடைசி செகண்ட்ல வந்து இதை கொண்டு கூட அவ்வளவு நேரம் வேர்த்தொழுகிறதா மிச்சம் பாருங்க. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்னது? அதே நேரத்தில் நாம விரும்புறதையும் வந்தால் கொடுக்க விடாது, நாம விரும்புறதையும் கொடுக்க விடாது பாருங்க. கடைசி நிமிஷத்துல வரும் பாருங்க. ஆனா அருமையாக இரு, அருமையாக இரு. ஆவினாலே நிறைங்க, ஆவினாலே நிறைங்க. எப்பொழுது நிறைங்க? சேர்ந்து ஜெபம் பண்ணி நிறைங்க, தனிப்பட்ட விதத்திலே ஜெபம் பண்ணி நிறைங்க. போதகரை பிடிச்சு ஐயா ஜெபம் பண்ணு சொல்லி விடுங்க. அப்போ சில பெந்தெகொஸ்தே நாளுக்கு பிறகு என்ன நடந்தது? ஊழியக்காரங்கள் அபிஷேகத்திலே நிறைந்திருந்தார்கள், விசுவாசிகள் அபிஷேகத்திலே நிறைந்திருந்தார்கள். ஊழியக்காரர்களை விட அவர்கள் தைரியமாக நின்றார்கள். போ பிரசங்கி, செய், நாங்க நிற்கிறோம், ஜபிக்கிறோம். தேவனுடைய ஆவினுடைய அனுபவம், அபிஷேக வல்லமை. ஒருவர் எனக்கு தெரியும் இந்த அபிஷேக வல்லமையை நம்பாம இருந்தார். ரெண்டாம் பெட்ல இருந்தாலும் தூக்கி எறிஞ்சுதான் வந்து விழுந்தாராம் கீழே. பெனியினுடைய புரோகிராம் பார்த்துட்டு இருந்தோம். தேவ ஆவியானவரை நம்புறதில்லை. என்ன இது? இது அநேகருக்கு என்ன பிரச்சனை? முன்னுக்கு வந்து இருந்துச்சோ முன்னே எங்கிட்ட தூக்கி எரிஞ்சிருமோ? எரிஞ்சா எரிஞ்சிட்டு போ, ரெண்டு கால் இருக்கிறோட நரகத்துல போறதை விட ஒரு காலோட பரலோகம் போயா? என்ன நடக்கும்? என்ன என்ன செய்திரும் அங்க உன் வாழ்க்கையை மாற்றும் ஐயா, உன் வாழ்க்கையை மாற்றும். அதான் அங்க நடக்கும், வேற எதுக்கு நடக்காது. உன் வாழ்க்கையை மாற்றும். தேவ ஆவினாலே நிறைக்கப்படுகிற பொழுது நீ பரிசுத்தம் ஆகலாம், பரிசுத்தவானாக மாறலாம். பரிசுத்தத்துக்குள்ளே வெளிப்படுத்தல இருக்கிற நீ பரிசுத்தத்தில் இருந்து பரிசுத்தத்துக்கு போ, பரிசுத்தத்தில் இருந்து பரிசுத்தத்துக்கு போ. அப்படி இருந்துச்சுன்னா உனக்கு பரிசுத்த குறைச்சல் இருக்கிறது. பரிபூர்ணமாக நான் பரிசுத்தவானாகி விட்டேன் என்ற ஒரு மனுஷன் இருந்தா எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க. அப்படிப்பட்ட மனுஷன் படிக்கிறதுக்கு அநேகம் இருக்கு பாருங்க. அநேகர் அப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், அவர்களை கொண்டாதீங்க. ஆகிவிட்டேன் என்று சொல்ற மனுஷனை கொண்டாங்க, நாம் அவன் இருந்து கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? எப்படியா ஆனாய்? அதுக்கு வேதத்தில இருந்து எனக்கு ஆதாரமாக ரெண்டு வசனம் சொல்ல மாட்டியா என்று கேட்கலாம் இல்லையா? கேட்கணும், சரியாக கேட்கணும். சில பேருக்கு கேள்வி கேட்கவே தெரியாது, கேள்வி வச்சு கொதப்புறேன். கடைசியாக பாருங்க, யூதா 24 வசனத்தில் வெளிப்படுத்துறதுக்கு முன்னுக்கு, யூதா யூதா என்ற அந்த இதுல 24 வசனத்தை வாசிங்க.
வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும்.
24 வசனத்தை மாத்திரம் திருப்ப வாசிங்க.
வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும்.
மாசற்றவர்களாக உங்களை நிறுத்த வல்லமை உள்ளவர் என்பதை நீயும் நானும் நம்ப வேண்டும். அர்த்தப்பா சரியா? நம்புறது விசுவாசம். எது? தேவன் என்னை மாசற்றவனாக, குற்றமற்றவனாக, ஒரு பரிசுத்தவனாக என்னை தேவனுடைய சமூகத்தில் நிறுத்துவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் நீ தேவனை விட்டு விலகுவதற்கோ தேவ பரிசுத்தத்திலே குறைவு பெறுவதற்கோ சந்தர்ப்பம் இருக்கவே இருக்க முடியாது. நான் இன்னைக்கு மூன்று விதமான காரியத்தை பார்த்தேன். என்ன தெரியுமா? ஒன்று, நாம் ஏன் பரிசுத்தமானாக மாற வேண்டும், ஏன் வாழ வேண்டும், எதற்கு வாழ வேண்டும். அடுத்தது, எவைகளில் நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, நாம் பரிசுத்தமாவது எப்படி. மூன்று விதமான காரியம் சுருக்கமாக பார்த்தீங்க. தயவு செய்து இது உங்களுடைய தலையில உங்களுடைய இருதயத்துல எடுத்துக்கொள்ளுங்க. இது சின்ன காரியங்கள், சிறிய காரியங்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக கெடுக்கிற காரியங்கள் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.